தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒரு சான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒரு சான் வயிறு, அத்தியாயம் எண் 10, பூரண தரிசனம். சுதேசி மித்திரன் வாரப்பதிப்பில் வெளியானது. வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. பூரண தரிசனம். ஒரு பண்டிதர் ஸ்ரீ மகாமகோபாத்யாய டாக்டர் ஐயர் அவர்களிடம் பாடம் கேட்பதற்காக வந்தார். வந்தவருக்கு சங்க நூல்களையும் தொல்காப்பியம் முதலிய பெரிய இலக்கணங்களையும் ஐயர் அவர்களிடம் கேட்டு மிகவும் நுண்மையான இரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசை. ஆகவே புறநானூரோ அகநானூரோ தம்முடைய அறிவு பசிக்கு ஏற்ற விருந்தாக அமையப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்தார். அவர் வித்துவான் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர். பிரபந்தங்கள் படித்திருக்கிறீர்களா என்று தமிழ் பெரியார் பண்டிதரை பார்த்து கேட்டார். பரீட்சைக்கு உள்ள பாடங்களைத்தான் படித்திருக்கிறேன், அவ்வளவாக அவைகளில் நாட்டம் செல்வதில்லை, சங்க நூல்களிலேதான் பிரியம் உண்டாகியிருக்கிறது என்றார் பண்டிதர். ஆகையால் உங்களுக்கு பிரபந்தங்களின் அருமையையும் எடுத்துக்காட்டினால் அவைகளை படிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாளை முதல் அஷ்டப்பிரபந்தம் படிக்கலாம் என்று நயமாகச் சொன்னார் தமிழ்வள்ளல். பண்டிதர் இதை எதிர்பார்க்கவில்லை. அஷ்டப்பிரபந்தம் படிக்க ஐயர் அவர்களிடம் வர வேண்டுமா என்ன? சங்க நூல்களை உலகுக்கு தந்த இப்பெரியவரிடம் அந்த நூல்களில் உள்ள இரகசியங்களை அறிவது தானே முறை என்று எண்ணி அவர் மயங்கினார். அஷ்டப்பிரபந்தத்தை பாடம் கேட்டால் அடுத்தபடி வேறு பிரபந்தங்களையும் கேட்கச் சொன்னால் சங்க நூற்சோலைக்கல் புகுவது எப்போது என்று கூட அவர் கவலை அடைந்திருக்க வேண்டும். ஐயர் அவர்கள் அவருடைய உள்ளத்திலே ஓடிய எண்ணங்களை அளந்து அறிந்தவர்களைப் போல சொல்லத் தொடங்கினார்கள். தமிழில் நூலுக்கு பஞ்சமே இல்லை, ஆயிரக்கணக்கான பிரபந்தங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ருசி, அந்த ருசியை அறிவதற்கு சிறிது சிரமப்பட வேண்டும், எவ்வளவு உலாக்கள், எவ்வளவு தூதுகள், படிப்பவர்கள் இல்லாமல் எல்லாம் மங்கி மறைந்து உயிரை விட்டு கொண்டிருக்கின்றன என்று சில நிமிஷங்கள் பிரபந்தங்களின் அருமையை சொன்னார்கள். பண்டிதர் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அமைதியாக நின்றார். விடைபெற்று சென்றார். மறுநாள் வரவில்லை, அதற்கு பின்பும் வரவில்லை. பிரபந்தங்களை பாடம் கேட்பதற்காக ஒரு வித்துவான் அருமையான காலத்தை வீணாக்கலாமா என்ற கருத்தினாலேயே அவர் வராமல் இருந்துவிட்டார். புதுக்கோட்டைக்கு அருகில் குடுமியாமலை என்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் அமைக்கப்பட்ட சாசனம் ஒன்றில் பண்டை காலத்து சங்கீத முறை விளக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்காகவும் அந்த ஆலயத்தின் சிற்ப சிறப்பை கண்டு மூர்த்திகளை தரிசித்து வருவதற்காகவும் ஐயர் அவர்கள் சில அன்பர்களுடன் ஒரு முறை சென்றார்கள். கோயில் மிக பழையது. பழைய சிற்பங்களும் பழைய சாசனங்களும் நிரம்பியது. தரிசனம் செய்து கொண்ட பின்பு இந்த கோயிலில் தாசிகள், பரிசாரகர், சுயம்பாகிகள் முதலியவர்கள் இருக்கிறார்களா என்று தமிழ்வள்ளல் விசாரித்தார். எல்லோரும் இருக்கிறார்கள் என்று விடை வந்தது. இதோ வந்திருக்கிறாளே, இவள்தான் இக்கோவிலில் பணி செய்யும் தாசி என்று ஓர் அன்பர் சுட்டிக்காட்டினார். வயது முதிர்ந்த அந்த பெண்மணி நாணி கோணி கொண்டு கம்பத்தருகில் நின்று கொண்டிருந்தாள். ஐயர் அவர்களுக்கு அவளை கண்டதும் ஏதோ புதிய பொருளை கண்டார் போல உற்சாகம் ஏற்பட்டது. ஏனம்மா, இந்த கோவிலுக்கு உலா இருக்கிறதா, உனக்கு வருமா என்று கேட்டார்கள். அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. லாலி கட்டியம் தெரியும் என்று சொன்னாள். அவர்களை சொல்லு என்று சொல்லி அவள் பாடப்பாட அவற்றை குறித்து கொள்ள சொன்னார்கள். பாட்டு அதன் இயல்பான உருவத்தில் இல்லை, இடையிடையே சிதைந்தும் குறைந்தும் இருந்தது. பல வார்த்தைகளின் உருவம் இன்னதென்றே தெரியவில்லை. அந்த பெண்மணிக்கு அவளுடைய தாய் அந்த பாட்டை சொல்லிக் கொடுத்த போது உருத்தேந்து அரைகுறையாக அது இருந்திருக்க வேண்டும். அவள் தன் மகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் போது அது பின்னும் குற்றுயிரும் குலையுயிருமாக போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அருகில் உள்ளவர்கள் இந்த கேள்வி சொல்லும் அபத்தமான பாட்டிலே என்ன இருக்கப் போகிறது என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு நின்றார்கள். ஐயர் அவர்களோ அவள் கூறும் ஒவ்வொரு சொல்லையும் ஆவலாக கேட்டு பலமுறை சொல்லி சொல்லி ரசித்தார்கள். உலா என்னும் பிரபந்தங்களை இவர்களை போன்ற ருத்ர கணிகையர் பாடி வருவதும் சம்பிரதாயம். அநேகமாக எல்லா ஸ்தலங்களுக்கும் உலா இருக்கும். முன்பெல்லாம் ருத்ர கணிகையர்கள் ஸ்தல சம்பந்தமான பாட்டுக்களை சிரத்தையாக பாடி வந்தார்கள். அந்த பாட்டுகளால் பல புதிய விஷயங்கள் தெரிய வரும். இப்போது வழங்கி வரும் வடமொழி பெயர்களுக்கு உரிய தமிழ் பெயர்களை அந்த பாடல்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். யாரும் கவனிக்காமையால் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பாடல்கள் மடிந்து போய்விட்டன என்று உடனிருந்தவர்களிடம் தம்முடைய ஆராய்ச்சி அனுபவத்தை விளக்கினார்கள். இப்படியே ஐயர் அவர்கள் பழம்பாடல் எதுவாக இருந்தாலும் சேகரிப்பதிலும் படிப்பதிலும் பாடம் சொல்வதிலும் ஆர்வமுடையவர்கள். சங்க நூலின் இன்சுவையையும் கம்பராமாயணம் போன்ற காவிய ரத்தினங்களின் ரசத்தையும் தேக்கி திளைத்த ஐயர் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த சிறு நூல்களும் குறை நிரம்பிய பாடல்களும் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பது முதலில் எனக்கு பெருவியப்பாகத்தான் இருந்தது. அவர்களோடு பழக பழக உண்மை புலனாயிற்று. அவர்கள் தமிழின் முழு பொலிவையும் உணர்ந்தவர்கள். தமிழ் மொழியின் முழு உருவத்தையும் கண்டுகளிப்பவர்கள். தமிழ் தாயின் திருவுருவத்தில் ஒவ்வொரு அணுமையும் மாசு துடைத்து அலங்கரித்து அழகு பார்க்கும் ஆவலுடையவர்கள். அழகிய தெய்வ விக்கிரகத்துக்கு பூசை செய்பவன் நகசிகை பரியந்தம் ஒவ்வொரு அங்கத்தையும் மலர்தூவி வழிபடுவதில்லையா? அருள் கொழித்து தன்னளி கொப்புளிக்கும் கண்களிலே மனம் பறிகொடுக்கும் பக்தன் திருமேனியின் மற்ற பகுதிகளை புறக்கணித்து விடுகிறான். அந்த திருமேனியில் ஒவ்வொரு ரோமக்காலிலும் தெய்வத்தன்மை நிரம்பி இருப்பதை அவன் உணர்கிறான். ஆதலால் தனக்கு பற்றுக்கோடாகிய செந்தாமரை திருவுடைகளை பூசிக்கும் போது அவற்றிலுள்ள நகத்தையும் அணிசெய்கிறான். திருமுடியை புனையும் போது அங்குள்ள சிகையையும் மலரிட்டு அர்ச்சிக்கிறான். ஐயர் அவர்கள் தமிழ் தெய்வத்தின் திருக்கோலம் முழுவதும் கண்டவர்கள். அவர்களுக்கு விலக்கான பகுதி ஒன்றுமில்லை. தொல்காப்பிய ஆராய்ச்சியிலே பல நாட்களை கழித்து உண்மை உணருகையிலே அவர்களுடைய உள்ளம் பெருமிதத்தோடு ஊக்கம் பெற்றது. தம்மிடம் வந்தவர்கள் பால் சல்லாபம் செய்யும் போது அனாயாசமாக தாட்டோட்டுக்கேற்ற கலிகாலம் ரத்னசபாபதியே, தாடிக்கு பூக்கட்டலாமோ ரத்னசபாபதியே என்று ரத்னசபாபதி மாலை பாடல்களை சொல்லும் போதும் அவ்வுள்ளம் தமிழ் இனிமையை உணர்ந்து இன்பத்தை அடைந்தது. ஆயினும் இது முகம், இது சிகை, இது திருவடி, இது நகம் என்று வரிசை அறியும் திறனும் அவர்களிடம் இருந்தது. அதனால் ஒவ்வொன்றையும் அதனதன் தகுதி அறிந்து மதிப்பிட்டு ரசிக்கும் இயல்பில் சிறந்து விளங்கினார்கள். ஏட்டிலிருந்தாலும் சரி, அச்சு புஸ்தகமானாலும் சரி, பண்டிதர் சொன்னாலும் சரி, பச்சை குழந்தை சொன்னாலும் சரி, தமிழாக இருந்தால் அதை கூர்ந்து கவனிக்கும் பண்புக்கு வேறு பெயர் ஒன்று வேண்டுமென்றால் ஐயர் அவர்கள் என்று சொல்லிவிடலாம். தமிழ் தெய்வத்தின் பூரண திருக்கோலத்தை தரிசித்தவர்கள் அவர்கள். அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டுவது தமிழர் கடமை. ஒருசான் வயிறு அத்தியாயம் எண் 10 பூரண தரிசனம் நிறைவு பெற்றது.